SBS தமிழ்.
அரசியல் அமைப்பில் பூர்வக்குடி மக்களை அங்கீகரிப்பது குறித்து ஆஸ்திரேலியர்களின் ஆதரவு பெருகியுள்ளதாக சமீபத்திய புதிய கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. அடுத்த 3 வருடங்களில் பூர்வக்குடி மக்களை அரசியல் அமைப்பில் அங்கீகரிப்பது குறித்து மக்கள் வாக்கெடுப்பு நடத்தப்படும் என பூர்வக்குடி ஆஸ்திரேலியர்களின் அமைச்சர் கென் வைட் கூறிய சில நாட்களில் இக்கருத்து கணிப்பு வெளிவந்துள்ளது. இதுகுறித்து உள்துறை அமைச்சர் பீட்டர் டட்டன் அவர்கள்,
Now, we're not in favour of a third chamber or a separate voice. We've got a very strong democracy. We want to see more Indigenous people in the Parliament. And it's great that Ken Wyatt is the first Indigenous Affairs Minister. And I think he's got a process that's underway. Let him conduct the consultation and then we'll make an announcement about the next step.
இவ்விடயத்தில் அரசு மெத்தனமாக நடப்பதாக சாடியுள்ளார் லேபர் கட்சி தலைவர் ஆண்டனி அல்பனீசி.
This is spin in order to argue against the Uluru statement from the heart. What it simply said was that there's a need for an Indigenous voice to Parliament without any power to determine legislation. It's not a third chamber. It simply says that where issues affect First Nations people, Aboriginal and Torres Strait Islanders, they should be consulted. It's as simple as that. It's about respect.
ஃபெட்ரல் அரசின் மை கவ் டாக்ஸ் போர்ட்டல் தளம் 1000 ஆஸ்திரேலிய சமர்ப்பித்த வரி மீள்பெறும் கோரிக்கைகளினால் செயல் இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த வருடம் இதே நேரம் 600,000 ஆஸ்திரேலியர்கள் தங்களின் வரி கணக்குகளை மை கவ் டாக்ஸ் போர்ட்டல் மூலம் சமர்ப்பித்திருந்த போதும், இவ்வருடம் 1,000,000+ அதிகமான ஆஸ்திரேலியர்கள் இப்போர்ட்டல் மூலம் வரி கணக்குகளை சமர்ப்பித்துள்ளதை தாக்குப்பிடிக்க முடியாமல் மை கவ் டாக்ஸ் போர்ட்டல் செயல் இழந்துள்ளது. கொயலிஷன் அரசு கொண்டு வந்துள்ள 158 பில்லியன் வரி குறைப்பு சட்ட நடைமுறையே சட்ட மீள்பெறும் கோரிக்கைகள் அதிகரிப்பிற்கு காரணம் என்றும், இதனை கையாளும் திறன்மிக்க அரச இணைய சேவை தேவை என்கிறார் எதிர்க்கட்சி கருவூல பேச்சாளர் ஜிம் சால்மர்ஸ்.
The government is responsible for this monumental stuff up today with the MyGov portal. The government needs to take responsibility for the fact that after they told everybody to get a tax return in, they completely stuffed that up so that people weren't able to get their tax return in. They should be getting this right so that we can get the tax returns flowing into workers' hands and circulating into an economy which desperately needs help right now.
ஆஸ்திரேலியாவில் வாழும் நியூசிலாந்து நாட்டில் பிறந்தவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபட்டால் ஆஸ்திரேலியாவின் தற்போதைய சட்டத்தின்படி அவர்கள் நியூசிலாந்திற்கு நாடு கடத்தப்படுவார்கள். இச்சட்டத்தை ஆஸ்திரேலிய அரசு மாற்ற வேண்டும் என நியூசிலாந்து வலியுறுத்துகிறது. நியூசிலாந்தில் பிறந்து பெரும்பாலான தங்களின் வாழ்நாளில் ஆஸ்திரேலியாவில் வாழ்பவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபடும் போது நியூசிலாந்தில் பிறந்த காரணத்திற்காக மட்டும் நியூசிலாந்திற்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுவது சரியல்ல என நியூசிலாந்து அரசு வாதிடுகிறது. தற்போது நியூசிலாந்திற்கு பயணித்துள்ள வெளிவிவகார அமைச்சர் மேரிஸ் பைன் இந்நாடு கடத்தும் சட்டத்தை மாற்றும் எண்ணம் ஆஸ்திரேலியாவிற்கு இல்லை என்று கூறியுள்ளார்.
Australia, like New Zealand, would always consider its legislation in the context of our national interests and our national security. I think any sovereign nation would do so, and there's no intention to review those aspects of our legislation.
பல்லாண்டு கால பகை வெறியுடன் பழங்குடி சமூகங்கள் தங்களுக்குள் தாக்குதல் நடத்தி மோதிக்கொண்டதில் பப்புவா நியூகினியில் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் உட்பட 16 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளமைக்கு ஐநா கண்டனம் வெளியிட்டுள்ளது. பப்புவா நியூகினியின் ஹெலா பகுதியில் உள்ள புறநகர் கிராமமான கரிடா என்ற இடத்தில் கடந்த திங்கட்கிழமை இச்சம்பவம் இடம்பெற்றிருந்தது. அம்புகள் ஈட்டிகள் போன்ற பாரம்பரிய ஆயுதங்களை வைத்து முன்பு சண்டையிட்டு வந்த இந்த பழங்குடியினருக்கு தற்போது சட்டவிரோதமாக நவீன ஆயுதங்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதால் அவற்றினால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பின்னணியில் குறிப்பிட்ட சம்பவத்தை வன்மையாக கண்டித்துள்ள யூனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி டேவிட் மெக்லோலின் அங்கு மனித உரிமைகள் பேணப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பாக்ஸிங் டே கிரிக்கெட் ஆட்டத்துக்கு இந்த ஆண்டு மெல்பர்ன் கிரிக்கெட் மைதானம் சரியாக ஈடு கொடுக்கவில்லை என்றால் அடுத்த வருடம் முதல் இந்த வாய்ப்பு பெர்த் நகருக்கு செல்லக்கூடும் என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது. கிரிக்கெட் ஆஸ்திரேலியா நிறுவனத்துக்கும் மெல்பர்ன் கிரிக்கெட் மைதான நிறுவனத்துக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 1980 முதல் மெல்பர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் பாக்ஸிங் டே டெஸ்ட் கிரிக்கெட் ஆட்டம் நடைபெற்று வந்தது. கடந்த வருடத்துடன் இந்த ஒப்பந்தம் காலாவதியாகியிருக்கிறது. மீண்டும் நீண்டகால அடிப்படையிலான ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்துவதில் நிலவும் இழுப்பறி மற்றும் மெல்பர்ன் கிரிக்கெட் மைதானத்தின் ஆடுகளம் குறித்து கிளம்பியிருக்கின்ற முறைப்பாடு ஆகியவற்றை அடுத்து இந்த ஆண்டு நடைபெறும் போட்டி இடைக்கால ஏற்பாடாகவே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பெருந்தொகையான ரசிகர்கள் படையெடுக்கும் ஆட்டத்தை தங்களது மாநிலத்தில் நடத்துவதற்கு ஏனைய மாநிலங்கள் போட்டியிட ஆரம்பித்துள்ளன. பெர்த்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஆப்டஸ் அரங்கு பல்வேறு வகைகளில் மெல்பர்ன் கிரிக்கெட் மைதானத்தை விட நவீனமயமானது என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். இனி இன்றைய நாணய மாற்று நிலவரத்தை பார்ப்போம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 70 அமெரிக்க சதங்கள், 123 இலங்கை ரூபாய் 2 சதங்கள், 48 இந்திய ரூபாய் 2 காசுகள், 95 சிங்கப்பூர் சதங்கள், 2.88 மலேசிய ரிங்கெட். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி இங்கிலாந்து அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. முன்னதாக நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று துடுப்பெடுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி 49 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 223 ஓட்டங்களை எடுத்தது. பதிலுக்கு இங்கிலாந்து அணி 32.1 ஓவர்களில் 226 ஓட்டங்களை எடுத்து 8 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 27 ஆண்டுகளுக்கு பின்னர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு இங்கிலாந்து அணி தகுதி பெற்றுள்ளது. இதேவேளை முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணியை 18 ஓட்டங்களில் வீழ்த்தி நியூசிலாந்து அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. ஆகவே எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை இங்கிலாந்து அணி எதிர்கொள்கிறது. இவ்விரு அணிகளுமே இதற்கு முன்னர் உலகக்கோப்பையை வென்றிருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து இங்கிலாந்து கிரிக்கெட் அணி தலைவர்
wouldn't get too carried away yet. It's obviously a very exciting time for everybody and ourselves included. I think giving ourselves the opportunity for Sunday's final is brilliant.
SBS தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை 19 செல்சியஸ், அடிலைட் ஓரிரு மழை 14 செல்சியஸ், மெல்பர்ன் மழை 11 செல்சியஸ், ஹோபார்ட் மழை 9 செல்சியஸ், கேன்பரா ஓரிரு மழை பலத்த காற்று 8 செல்சியஸ், சிட்னி பலத்த காற்று 15 செல்சியஸ், பிரிஸ்பன் அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை 24 செல்சியஸ், டாவின் அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை 32 செல்சியஸ். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil